முதல் வாசகம். மேன்மை பொருந்திய மனிதரின் பெயர் தலைமுறை தலைமுறைக்கும் வாழ்ந்தோங்கும். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 44, இறை வார்த்தைகள் 1 மற்றும் 10-15 வரை. மேன்மை பொருந்திய மனிதரையும் நம் மூதாதையரையும் அவர்களது தலைமுறை வரிசைப்படி புகழ்வோம். அவர்களும் இரக்கமுள்ள மனிதர்களே. அவர்களுடைய நேர்மையான செயல்கள் மறக்கப்படுவதில்லை. தங்களது வழிமரபில் அவர்கள் நிலைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய உரிமை சொத்து அவர்களின் வழித்தோன்றல்களுக்கும் கிடைக்கும். அவர்களின் வழிமரபினர் உடன்படிக்கைகளின்படி நடக்கின்றனர். அவர்கள் பொருட்டு அவர்களின் பிள்ளைகளும் அவ்வாறே நடப்பார்கள். அவர்களின் வழிமரபு என்றும் நிலைத்தோங்கும். அவர்களின் மாட்சி அழிக்கப்படாது. அவர்களுடைய உடல்கள் அமைதியாய் அடக்கம் செய்யப்பட்டன. அவர்களுடைய பெயர் தலைமுறை தலைமுறைக்கும் வாழ்ந்தோங்கும். மக்கள் அவர்களுடைய ஞானத்தை எடுத்துரைப்பார்கள். அவர்களது புகழை சபையார் பறைசாற்றுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. நீங்கள் அனைவரும் சொல்ல வேண்டிய பதிலுரை, தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார்.
தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். ஆண்டவர் தாவீதுக்கு உண்மையை ஆணையிட்டு கூறினார். அவர் தம் வாக்குறுதி நின்று பின் வாங்க மாட்டார். உனக்கு பிறந்த ஒருவனை அரசனாக ஏற்படுத்தி உன் அரியணையில் வீட்டிருக்க செய்வே. தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். ஆண்டவர் சீயோனை தேர்ந்தெடுத்தார். அதையே தம் உறவிடமாக்க விரும்பினார். இது என்றென்றும் நான் நிலை பாரும் இடம். இதை நான் விரும்பியதினால் இதையே என் உறவிடமாக்குகின்றே. தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். இங்கே தாவீதின் வழி மரபிலிருந்து ஒரு வல்லவனை எழ செய்வே. நான் திருப்பொழிவு செய்தவனுக்காக ஒரு ஒளியை விளக்க ஏற்பாடு செய்துள்ளே. அவனுடைய எதிரிகளுக்கு இகழ்ச்சி என்னும் உடையை உடுத்துவே. அவன் மீதே அவனது மணிமுடி ஒளி வீசும். தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார்.
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர், அவர் தூய ஆவியை பெற்றிருந்தவர் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
இருப்பாராக.
புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
மத்தேயு நற்செய்தி 13:16-17 இறை வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, உங்கள் கண்களோ பேறு பெற்றவை, ஏனெனில் அவை காண்கின்றன. உங்கள் காதுகளும் பேறு பெற்றவை, ஏனெனில் அவை கேட்கின்றன. நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், பல இறைவாக்கினர்களும் நேர்மையாளர்களும் நீங்கள் காண்பவற்றை காண ஆவல் கொண்டிருந்தார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்தியேசுவில் அன்புக்குரிய இறை பிள்ளைகளே, இன்றைக்கு தாய் திருச்சபையோடு இணைந்து நானும் உங்களுக்கு அன்னாள் சுவைக்கினுடைய விழாநாள் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இன்றைக்கு உலகமே மகிழ்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு நாள் அன்னாள் சுவைக்கின். திருச்சபையில் மறக்க முடியாத, தவிர்க்க முடியாத இரண்டு ஆளுமைகள், அன்னை மரியாவை பெற்று ஆண்டவருடைய தாயை உலகத்திற்கு கொடுத்த உன்னதமான இரண்டு தம்பதியர்களுடைய விழாவை இன்னைக்கு திருச்சபை கொண்டாடுகிறது. ஆனால் விவிலியத்தில் நீங்கள் எங்கு தேடி பார்த்தாலும் அன்னாள் சுவைக்கினை பற்றிய செய்தி உங்களுக்கு எங்குமே கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அவர்களை பற்றிய குறிப்பு எங்கும் கொடுக்கப்படவில்லை. ஆனால் யாக்கோபு தன்னுடைய நற்செய்தி பகுதிகளிலே அன்னாளை பற்றியும் சுவைக்கினை பற்றியும் அழகாக, அவர்களை தொடர்ந்து வருகிற அன்னை மரியாவுடைய பிறப்பை பற்றியும் அவர் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அன்னாவும் சுவைக்கினும் மிகவும் பக்தி வாய்ந்த, ஆண்டவரையே நம்பியிருக்கிற ஒரு அன்பான தம்பதியர்கள். ஆனால் பாருங்கள், எல்லாமே இருந்து அவங்களுக்கு கடவுள் குழந்தை பாக்கியத்தை தள்ளி வைத்திருக்கிறார். பல நாட்களாக ஆண்டவரிடம் சென்று இந்த அன்னாலும் சுவைக்கினும் மண்டியிட்டு மன்றாடுகிறார்கள். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஒரு குழந்தையை கொடும், அந்த குழந்தையை நாங்கள் உங்களுக்கே காணிக்கையாக, உமக்கே காணிக்கையாக, உம்முடைய ஆலயத்தில் பணி செய்யக்கூடிய ஒரு பணிப்பிள்ளையாக நான் கொடுத்து விடுகிறேன் என்று வேண்டிக் கொண்டார். ஆண் பிள்ளை பெண் பிள்ளை என்று எந்ததொரு பாகுபாடும் இல்லை, அப்படிலாம் கேட்டுக்கல. ஆண்டவர், நீ ஒரு குழந்தையை கொடுத்தால் போதும், எனக்கு ஆண் பிள்ளை தான் வேணும்னு கேட்கல, பெண் பிள்ளை தான் வேணும்னு கேட்கல. இன்றைக்கி நிறைய பேர் அந்த காரியங்கள்லாம் செய்கிறாங்க. ஆண்டவர்கிட்ட போய் நிபந்தனை வைக்கிறது, ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு பெண் பிள்ளையை கொடுங்க அப்படின்னு சொல்லிலாம் வேண்டிக்கிறாங்க. ஆண் பிள்ளை கொடுக்கறதும் பெண் பிள்ளை கொடுக்கறதும் அறிவியல் பூர்வமாக யார் கையில் இருப்பது, யார் கையில் இருக்கிறது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். சில நேரங்களில் மக்களே ஃபோன் அடித்து வேண்டிக்குவாங்க, சாமி முத பிள்ளை வந்து ஆண் பிள்ளையாக போச்சு, எனக்கு ரெண்டாவது ஒரு பொம்பளை பிள்ளை வேணும் சாமி வேண்டிக்குங்க. ஒரு சில பேர் சொல்லுவாங்க, ஆண்டவரே சாமி எனக்கு அடுத்தடுத்து ரெண்டுமே பையனாக பிறந்துட்டா, நீங்கள் வேண்டிக்கோங்க சாமி எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை வேணும் அப்படின்னு சொல்லிடலாம் வேண்டிக்கிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சலாம் அவர் குடும்பத்தில் ரெண்டுமே பையனாயிடுச்சு, முத பிள்ளைங்க ரெண்டுமே, அடுத்தது கட்டாயம் எனக்கு பெண் பிள்ளை தான் வேணும், நீங்கள் எனக்கு ஒழுங்காக வேண்டலன்னா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஜபத்தினால அன்பால் மிரட்டின ஆட்கள்லாம் எனக்கு அனுபவத்தை கொடுத்துருக்கிறார்கள். ஆனால் இங்கே அண்ணாவும் சுவைக்கணும் அப்படிலாம் கேட்கல. நீர் கொடுக்கிற குழந்தை எதாக இருந்தாலும் சரி, அதை நாங்கள் உமக்கே தந்து விடுகிறோம் என்று சொல்லி வேண்டிக் கொண்டார்கள். பழைய ஏற்பாட்டு இது போன்று ஒரு சில நிகழ்வுகள் இருக்கிறது, அதை நீங்கள் தொடர்பு படுத்தி பார்த்து கொள்ளுங்கள். அப்போது அந்த குழந்தையை ஆண்டவர் அவர் வாக்களித்தது போல அவருடைய ஜபத்தை ஏற்று அண்ணாவுக்கும் சுவைக்கினுக்கும் ஆண்டவருடைய அருள் கொடுக்க படுகிறது. அங்குதான் பிறக்கிறாள் அன்னை மரியாள். 3 குழந்தையாக இருக்கிற பொழுதே அந்த குழந்தையை கொண்டு போய் எருசலேம் ஆலயத்தில் இறைவனுக்கு பணி செய்ய கொடுத்ததாக அவருடைய வரலாறு சொல்லுகிறது. இந்த நிகழ்வை மட்டும் வைத்துக்கொண்டு எந்த நிகழ்வை ஒரு 3 வயசில் குழந்தையை கொண்டே விட்டது. எனக்கு நீங்கள் ஒரு குழந்தை கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தையை நான் உங்களுக்கே தந்து விடுகிறேன் என்று கடவுளுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினார் என்பதற்காக அண்ணாவை விசுவக்கினையும் திருச்சபை புனிதராக உயர்த்தியிருக்கலாமா, அல்லது உயர்த்துவது சரியா என்கிற கேள்வி உங்களுக்குள் வரலாம். அந்த கேள்விக்கான பதிலை நாம் பின்னாடி தேடப்போகிறோம். ஒரு முறை மாசிடோனியாவுடைய மன்னன் ஃபிலிப், அவனுடைய பிறந்தநாள் கொண்டாட்டம். அந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்துக்கு அவனை வாழ்த்தி பேசுவதற்கு நிறைய பேச்சாளர்களை, கவிஞர்களை எல்லாம் அழைத்திருந்தார்கள். அப்போது பிரான்ஸ் நாட்டிலிருந்தும் ஒரு கவிஞர், ஒரு பேச்சாளர் அப்படி வச்சுக்கோங்களேன், கவிதையோடு பேசக்கூடிய ஒரு பேச்சாளர், அவரும் அங்கு போயிருந்தார். ஒவ்வொருத்தராக ஃபிலிப்பை பற்றி பேசுகிறாங்க. மன்னாதி மன்னர் சூராதி சூரத் எல்லாருமே பேசிகிட்டே இருந்தாங்க. அப்போது இந்த பிரான்ஸ் நாட்டிலிருந்து போயிருந்த இந்த பேச்சாளர்களுடைய நேரம் வந்தது. அப்போ அவர் இப்படியாக சொன்னாராம், உங்களை பற்றி நான் சொல்வதை காட்டிலும் உங்கள் மகன் அலெக்சாண்டரை பற்றி நான் கேள்விப்பட்டதிலிருந்தும் நான் அறிந்ததிலிருந்தும் நீங்கள் எப்படிப்பட்டவர் என்பது எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாராம். உங்களுடைய அப்படி இன்னும் கொஞ்சம் மாற்றி சொல்லணும்னா, உங்களை பற்றி சொல்வதை காட்டிலும் உங்கள் மகன் அலெக்சாண்டரை பற்றி சொன்னாலே போதும், நீங்கள் எப்படிப்பட்டவர் என்பது எங்களுக்கு தெரிந்துவிடும், இங்கே இருக்கிற மக்களுக்கு தெரிந்துவிடும் என்று சொல்லி அலெக்சாண்டரை பற்றி அவர் பேசியதாக அந்த வரலாறு சொல்கிறது. இப்போ நான் சொல்ல வர செய்தி உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அண்ணாவையும் சொக்கினையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அண்ணாவும் சொக்கினும் எவ்வளவு முக்கியமானவர்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், எவ்வளவு புனிதமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், மரியாவை பார்த்தாலே போதும். ஒரு கனி எவ்வளவு சுவையாக இருக்கிறதோ அந்த கனியை வச்சு நம்ம மரத்தை என்ன செஞ்சிடலாம், கணிச்சிடலாம், மரத்தை கணித்து விடலாம். கனிதான் அன்னை மரியா, மரம்தான் இந்த 2 மூத்த பெற்றோர்கள். ஒரு விதத்தில் சொல்லப்போனால் இயேசுவுக்கு தாத்தாவும் பாட்டியும் அப்படின்னு கூட நீங்கள் வைத்துக்கொள்ளலாம் என்பது அன்பு சகோதர பிள்ளைகளே. அப்போது அன்னை மரியால் 3 வருடங்கள் தான் தாயோடு அல்லது தகப்பனோடு ஒன்றாக இருந்ததாக அவருடைய வாழ்க்கை குறிப்பு சொல்லுகிறது. 3 வருஷம் கூட இருக்கிற பொழுது அந்த பிள்ளைக்கு எவ்வளவு ஞானத்தை இந்த தாயும் தகப்பனும் சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்களேன். எவ்வளவு ஞானத்தை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. கடவுளுடைய திருவுள்ளத்தை ஏற்கக்கூடிய அளவிற்கு பக்குவம் அந்த 3 வயதில்தான் கொடுக்கப்பட்டது. இன்றைக்கி நிறைய பேர் நினச்சிக்கிறோம் பிள்ளைங்களுடைய கற்றல் என்பது ஒரு 5 வயது 6 வயதுக்கு மேலே தான் அந்த பிள்ளைங்க கற்றுக்கிற ஆரம்பிக்குது, தட் இஸ் அ லேர்னிங் ப்ராசஸ், லேர்னிங் ஏஜ் அப்படிலாம் நினைக்கிறாங்க. இல்லை, குழந்தை கருவில் இருக்கிற பொழுதே கற்றுக்கொள்கிறது. இன்றைக்கு நிறைய பெற்றோர்கள் சமூகத்தில் நினச்சிக்கிறாங்க குழந்தைங்களுடைய லேர்னிங் ப்ராசஸ் அல்லது லேர்னிங் ஏஜ் அப்படின்றது இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 5th, அந்த 5வது வயசுலேருந்து ஆரம்பிக்குது, அது 6வது வயசுலேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, குழந்தையினுடைய கற்றல் கருவில் இருக்கிற பொழுதே ஆரம்பிக்கிறது. இன்னும் ஒருபடி அட்வான்ஸ்டாக போய் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த குழந்தையை உருவாக்குவதற்காக தாயும் தகப்பனும் இணைகிற அந்த கணத்திலேயே, அந்த தாயும் தகப்பனும் இணைகிற பொழுது எந்த மனநிலையோடு இணைகிறார்களோ அந்த கணமே குழந்தையினுடைய மனநிலை தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னா இன்றைய நவீன அறிவியல் நமக்கு சொல்லுகிறது. நானும் பார்த்துருக்குறேன் சில நேரங்களில், நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், பார்த்ததுன்னு சொல்ல முடியாது. ஒரு சில நேரங்களில் பெற்றோர்கள் குடிகார தகப்பனாக இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அந்த குடிகார தகப்பன் வீட்டுக்குள்ளே வந்த உடனே அந்த குடிகார தகப்பன் ஏற்கனவே அம்மாவை அடிச்சிருந்தா, அல்லது அந்த குடிகார தகப்பன் தன் தாயோடு இணைகிற நேரத்தில் அந்த குடிபோதையோடு அந்த தாயோடு இணைந்திருந்தான் என்று சொன்னால், குழந்தையை உண்டாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இணைகிறான் என்று சொன்னால், அந்த குடித்து விட்டு தந்தை வந்தவுடனே வயிற்றில் இருக்கிற குழந்தை ஒரு விதமான அச்சத்தை வெளிப்படுத்துகிறதாம். இன்றைக்கி இதெல்லாம் புதிய கண்டுபிடிப்பு. அந்த குழந்தை உடனடியாக அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் அது காமிக்கும், நான் வந்து ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் இருக்கிறேன், எனக்கு ஏதோ ஆபத்து வரப்போகிறது என்று அந்த குழந்தை உணர்கிறது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அப்படின்னா குழந்தை கருவில் இருக்கிற பொழுதே கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறது. என் அன்பு சகோதர பிள்ளைகளே, என் அருமை சகோதரிகளே, இன்றைக்கி நிறைய பேர் வீடுகளில் குழந்தையுடைய வளர்ப்பு சரியில்லைன்னு பின்னாடி நம்ம குழந்தைய குறை பேசுகிறோம், பின்னாடி குழந்தை வளர்ந்ததுக்கப்புறம் குறை பேசுகிறோம். பாருங்கள், எதுக்கு எதுக்கெடுத்தாலும் சுடு சுடு சுடுன்னு அந்த குழந்தை விழுகுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எப்போ பார்த்தாலும் உம்முன்னு இருக்குது அப்படின்னு குழந்தைய பார்த்து நம்ம குறை சொல்லுவோம். எதுக்கு பார்த்தாலும் இழுத்து இழுத்து பேசுது அப்படின்னு நம்ம குறை சொல்லுவோம். எப்போ பார்த்தாலும் சோம்பேறி மாதிரி உட்காந்துருக்குது அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். அப்படின்னா இந்த குழந்தை கருவில் உருவாக்கப்பட்ட நாளிலிருந்து அந்த 2-3 வயசுக்குள்ளே இந்த அனுபவங்களை தான் அதிகமாக அந்த குழந்தை பெற்றிருக்கோம். அதனால தான் அந்த குழந்தை அதை அப்படியே பிரதிபலிக்கிறது. இன்றைக்கு சொல்லுகிற ஒரு நவீன காலத்து ஒரு அறிவியலுடைய வெளிப்பாடாக நான் இதை பார்க்கிறேன். கருவிலேயே கற்றல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கி பாருங்களேன், நம்ம குழந்தைக்கு எப்படிப்பட்ட அந்த தொடக்க நாட்களில் அவ்வளோ முக்கியத்துவத்தை நாம் கொடுக்கறதே இல்லை. ஒரு சில பேர்லாம் பங்களை நான் பார்த்துருக்குறேன், ஒரு சில கருவில் இருக்கிற பொழுதே அந்த குழந்தைக்கு ஒரு சில பாட்டெலாம் போட்டு 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 காமிப்பாங்க. அந்த பாட்டு போட்டு போட்டு காமிச்சக்கப்புறம் அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அழுகிற பொழுது அந்த பாட்டை போட்டு அந்த குழந்தை அழுகாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டில் நான் உன்னை ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ இந்த குழந்தை அழுகுது, உடனே இந்த ரவுடி பேபி அந்த பாட்டை கொண்டு போய் போட்டு அந்த குழந்தைகிட்ட இப்படி காமிக்கிறாங்க, உடனே சிரிக்குது. குழந்தை சாப்பிட மாட்டேன்னு சாப்பாடு போடுறதுக்கு அந்த இதை காமிக்கிறாங்க. எங்கள் வீட்டில் என் தங்கச்சி ஒரு ஆண் பிள்ளை இருக்கிறது எங்கள் வீட்லேயுமே, அவன் அழுதான் அப்படின்னா முன்னாடி இந்த ரவுடி பேபி போட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக பாட்டு மாறிடுச்சு, இந்த எஞ்சாமி எஞ்சாமி, இப்போ அந்த பாட்டை போட்டால் அந்த குழந்தை வந்து அழுக பையன் வந்து அவன் என்ன காரியம் செய்கிறானோ, தாய் தப்ப என்ன நினைக்கிறாங்களோ அந்த காரியத்தை செய்கிறதுக்கு மனநிலையை மாற்றிக்கொள்கிறான். என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இன்னைக்கு ரவுடி பேபி பாட்டை போட்டு காமிக்கிற நாம, எஞ்சாமி எஞ்சாமி போட்ட பாட்டை போட்டு காமிக்கிற நாம, ஏன் பிள்ளைக்கு அழுகிற போல் ஜெபமாலை சொல்லி காமிக்கிறது இல்லை? நீங்கள் குழந்தை வயிற்றில் இருக்கும் போதே ஜெபமாலை சொல்லியிருந்தீங்கன்னா, கருவுற்று இருக்கிற தாய் நீங்கள் ஜெபமாலை சொல்லியிருந்தீங்கன்னா, நீங்கள் குழந்தை வயிற்றில் இருக்கிற பொழுது நல்ல ஆவியானுடைய பாடல்கள் ஆண்டுடைய பாடல்களை நீங்கள் கேட்டிருந்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி உங்கள் பிள்ளை கோயில் சத்தத்தை மணி சத்தத்தை கோயில் மணி சத்தத்தை கேட்ட உடனே சந்தோஷப்பட்டிருக்கும். இன்றைக்கி அருள் இந்த மாதிரியே நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சோன்னா குழந்தை அழுகையை அமர்த்தியிருக்கும். இன்றைக்கி நிறையா பேர் வீட்டில் ஏன் குடும்ப ஜோகம் சொல்கிறது இல்லை அப்படின்னு கேட்டால், ஐயா குழந்தை நை நைன்னு அழுதுட்டுருக்கு ஃபாதர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பிள்ளைக்கு அதுக்கான பயிற்சியே கொடுக்கப்படலை, கருவிலேயே அந்த பயிற்சி கொடுத்துருக்கலாம், நாம் கொடுக்க தவறிவிட்டோம். அதை நான் இந்த நாளில் நாம் யோசிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அன்னைக்கு அன்னை மரியாவை வைத்து தான் அண்ணாவையும் சுவைக்கினையும் கண்டுகொள்ள முடியும் என்று சொல்கிறேன் என்று சொன்னால், அண்ணாவும் சுவைக்கினும் அன்னை மரியாவுடைய வளர்ச்சியில் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஒரு மனுஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மூன்று சுருக்கமாக மூணாக பிரிக்கலாம். என்னது? உடல் சார்ந்தது, மனம் சார்ந்தது, ஆன்மா சார்ந்தது. இன்றைக்கி பெற்றோர்கள் வந்து குழந்தையுடைய உடல் சார்ந்த உடல் வளர்ச்சிக்கு நிறையா முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. போஷாக்கான உணவு கொடுக்குறாங்க, நல்ல விட்டமினான ஃபுட் கொடுக்குறாங்க, குழந்தையை பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாமே செய்கிறாங்க. அதையும் கடந்து அறிவு, உடம்பு எவ்வளோ தூரம் வலுவாக இருக்கணுமோ அது குழந்தைக்கு நல்லது. அறிவு வந்து இந்த சமூகத்தோடு போராடுவதற்கு, சமூகத்தில் உயர்ந்து நிற்கிறதுக்கு அறிவு இன்றைக்கி அவசியமாக இருக்கிறது. அப்படின்னால பெரிய பெரிய ஸ்கூல்ஸில் போய் நல்ல சீட்லாம் வாங்குறாங்க, அங்கங்கே ரெக்கமெண்டேஷன் வாங்கி லட்சக்கணக்கில் காசை கட்டி பிள்ளைங்கள படிக்க வைக்கிறாங்க. ஆனால் உண்மைதான், அதை வேணான்னு சொல்லலை, இட் இஸ் ஆல் நீடர் இன்னைக்கு. அப்போது குழந்தைக்கு எவ்வளோ தூரம் உடம்பு முக்கியமோ, உடம்புக்கு எவ்வளோ உடல் வளர்ச்சிக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குற பெற்றோர், அவங்களுடைய அறிவு வளர்ச்சிக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குற நம்முடைய பெற்றோர்கள் பிள்ளையுடைய ஆன்மா வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. ஃபிசிக்கலாக குழந்தை வளரணும், மென்டலாக வளரணும், ஸ்பிரிச்சுவலாகவும் குழந்தை வளரணும். இன்னைக்கு குழந்தைகளுக்கு ஆன்மீக தேடல் அல்லது ஆன்மீக பிடிப்பு இல்லாமல் போகிறதுக்கு நான் பிள்ளைங்களை குறை சொல்ல மாட்டேன், பெற்றோர்கள் தான் காரணம், பெற்றோர்கள் தான் காரணம். பல நேரங்களில் குழந்தைங்களை மறைக்கேள்விக்கு அனுப்புறதுக்கே பெற்றோர்களுக்கு அவ்வளோ கஷ்டம். மறைக்கேள்விக்கு குழந்தைய பெற்றோர்கள் அனுப்புறதுக்கு சிரமப்பட்டாங்க அப்படின்னா, எப்படி மரியா போல் குழந்தை வளரும், எப்படி வந்து இயேசுவை போல, எப்படி புனிதர்களைப் போல் அந்த குழந்தை வளரும்? அப்போ ஆன்மீகத்திற்கு பெற்றோர்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். குடும்ப ஜெபம் நீங்கள் சொல்கிறீங்களா, பிள்ளைங்களை பிடிச்சி உட்கார வைங்க, குழந்தைங்களை பிடிச்சி உட்கார வைங்க. ஒவ்வொரு நாளும் காலையில் அல்லது இரவு தூங்குகிற போது ரெண்டு நேரம் காலையில் இருந்துச்சோன்னா பிள்ளைகளுக்கு தாய் தப்பைங்க சிலுவை போடுங்க, தாத்தா பாட்டி வீட்டில் இருக்கிறீங்களா குழந்தைங்களுக்கு சிலுவை போடுங்க, நைட்டு தூங்க முன்னாடி பிள்ளைங்களை சிலுவை போட்டு தூங்க சொல்லுங்க. அடிப்படையான கத்தோலிக்க விசுவாசம், இந்த பேசிக் கேட்டகிசம், அது ரொம்ப ரொம்ப அவசியம். இதை வந்து பங்குசாமியார் தான் சொல்லித்தருவார் அல்லது கேட்டகிசத்தெல்லாம் சொல்லித்தரணும்னு அவசியம் இல்லை. இந்த பேசிக் கேட்டகிசம் அது எங்கே ஆரம்பிக்கணும் அப்படின்னா, வீடுகளில் தான் ஆரம்பிக்கணும். நான் ஏற்கனவே சொன்னது போல் அது கருவிலையே ஆரம்பித்திருக்கணும். ரொம்ப காலதாமதம் ஆகியிருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த பேசிக் கேட்டகிசத்தை நீங்கள் வீட்டில் சொல்லிக் கொடுங்க. நான் திருப்பி திருப்பி இந்த வார்த்தையை சொல்கிறேன், சொல்லிக் கொடுங்க. சொல்லிக் கொடுக்கறதை விட ஒரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, அதன்படி நீங்கள் வாழ்ந்து காட்டுங்கள். ஏன் அப்படின்னா, குழந்தைங்க என்னத்தை பார்க்குறாங்களோ அதை அப்படியே பிரதிபலிக்கிறாங்க. குழந்தை என்னத்தை பார்க்குறாங்களோ அதை அப்படியே பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இன்னைக்கு இருக்கிறார்கள். அப்படின்னா ஒரு விதை முளைத்து பலன் தர வேண்டும் என்று சொன்னால் நிலம் நல்ல நிலமாக இருக்க வேண்டும். நிலம் நல்லா இல்லாமல் இருந்து நீங்கள் என்ன பெரிய விதையை போட்டாலும், எம்பிடுதான் கொண்டு போய் உரத்தை கொட்டி கொட்டி போட்டாலும், எவ்வளோதான் நீங்கள் தலைச்சத்தை போட்டாலும், என்ன செய்ய போகிறதில்ல, அந்த விதை எதிர்பார்த்த பலன் கொடுக்க போகிறதே இல்லை. நம்ம சில இடத்துலலாம் பார்க்குறோம் இல்லையா, நம்ம இடம் வாங்குவோம் அல்லது நம்ம விவசாயம் பண்ணுவோம், அந்த மண்ணை என்ன பண்ணுவோம், சில இடத்துல மண்ணை எடுத்துகிட்டு புது மண் போடுவோம், செம்மண், அதோடு சேர்த்து கொஞ்சம் மணலை போட்டு அடித்து புதுசாக மண்ணை போட்டு அதில் விதை போடுவோம் இல்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம், மண் எவ்வளவு தலைச்சத்தை பெற்று எவ்வளவு ஊட்டமாக இருக்குதோ அதை பொறுத்து தான் அந்த விதையினுடைய வளர்ச்சி இருக்கும். இன்றைக்கு பெற்றோர்கள் நீங்கள் உங்களை ஞானத்தில் வளர்த்துக்கிறது இல்லை, உங்களுக்கு பேசிக்கான கேட்டகிஸாக இன்றைக்கி பெற்றோர்களுக்கே இல்லை. ஆனால் கல்யாண நேரத்தில் இந்த கல்யாண கிளாஸ்ன்னு சொல்லி வச்சு அதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு வர சொல்லி நிறைய காரியங்களை சொல்லி கொடுத்து சத்தியவாக்குன்னு ஒன்று கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஞானக்கதிரும் புத்தகத்தை கொடுத்து அதில் ஒரு அஞ்சு கேள்வியை படிச்சுட்டு வாடா அப்படின்னு சொன்னால் அதில் பையில வந்து கன்செஷன் கேட்குறாங்க. ஃபாதர் என்ன ஃபாதர் அஞ்சு கொஸ்டின்னா எப்படி ஃபார் படிக்கிறது அப்படின்னு கேட்குறேன். பொம்பளை பிள்ளைலாம் ஒரு சில நேரத்தில் படிச்சிருங்க. இந்த பயிலுக்கு அதில் வந்து நம்ம கன்செஷன் கேட்குறேன். நம்ம சொல்லி கொடுக்குற என்ன ஜபத்தை படிக்க சொல்கிறோம், இதெல்லாம் வந்து கருவில் இருக்கும் போது கற்றல் தொடங்கி அது பேச ஆரம்பிக்கிற பொழுதே புழக்கத்தில் வர வேண்டிய பத்து கட்டளைகள், திருச்சபையினுடைய ஒழுங்குமுறைகள், கடவுளுடைய பண்புகள், திருவருட்சாதனங்கள்னா என்ன, குறிப்பாக நீ வாங்க போகிற திருமணம் என்கிற அருள் அடையாளம்னா என்ன, குடும்பத்தையும் இந்த திருமண உறவுக்கு கடவுள் கொடுக்குற முக்கியத்துவம் என்ன, இதெல்லாம் படிச்சுட்டு வாடா அப்படின்னு சொன்னால் ஒரு அஞ்சு கொஸ்டின் தான். இதை படிச்சுட்டு வரதுக்கு நம்ம பையன் கன்செஷன் கேட்குறான். அப்படின்னா இவனை நம்பி நாளைக்கு எப்படி ஒரு குடும்பத்தை உருவாக்கி இவன் குடும்பத்தில் எப்படி நாளைக்கு ஒரு மரியா உருவாகும், யோசிக்க வேண்டிய முக்கிய மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இன்றைக்கி பெற்றோர்கள் தயவு செஞ்சு நீங்கள் உங்களுடைய ஞானத்தில் நீங்கள் வளர்ந்தாதான் உங்கள் பிள்ளைகள் ஞானத்தில் வளரும். இதில் மாற்றுக்கருத்து என்பதே இல்லை. ஐயோ அப்போலாம் அடிக்கடி இந்த டிவியில் பார்க்குற நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது சில நேரத்தில் மனசுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த அபுராமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன். சென்னையில் இந்த குன்றத்தூர் பக்கத்தில் ஒரு தவறான உறவு, இன்னொரு ஆண்மகனோடு அவளுக்கு ஒரு தவறான உறவு, அதுக்கு பிள்ளைங்க தடையாக இருக்குன்னு சொல்லிட்டு தன்னுடைய ரெண்டு பிள்ளையும் ஆண் பிள்ளையும் ஒரு பெண் பிள்ளையும் அந்த அம்மா விஷத்தை வச்சு கொன்னுட்டு அவனோடு வாழலான்னு சொல்லி இன்னொரு வீட்டுக்கு போச்சு. நீங்கள் படிச்சிருப்பீங்க, கடந்த வருஷம் நடந்துச்சு. இப்போ அந்த அம்மா அதெல்லாம் ஒரு தாய், அந்த தாய் இப்போது தாயினே சொல்லக்கூடாது, இப்போ அவங்க வந்து சிறையில் இருக்கிறான். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்கள் ஆந்திராவில் வந்து மதனப்பள்ளி அப்படின்னு ஒரு இடத்துல தாயும் பேராசிரியர் தகப்பனும் பேராசிரியர் ரெண்டு பேருமே ப்ரொஃபஸருங்க, ரெண்டு பேருமே ப்ரொஃபஸராக இருக்கிறாங்க. தன்னுடைய பெத்த ரெண்டு பிள்ளைகளையும் உடலில் ஒட்டு துணி இல்லாமல் அவர்களை நிர்வாணப்படுத்தி அவர்களுக்கு ஒரு பூஜை செய்தோம் என்று சொன்னால் அதன் மூலமாக குடும்பம் வந்து பயங்கரமான வளர்ச்சி அடையும், பயங்கரமான உச்சத்தை நம்ம குடும்பம் தொடப்போகுது அப்படின்னு யாரோ ஒரு பூசாரி அல்லது யாரோ ஒரு குறி சொல்கிறவன் சொன்னதை நம்பிட்டு நம்பினது யார், ரெண்டு ப்ரொஃபஸர்ஸ். அப்போ இவங்களை படிக்கிற பிள்ளைகளுடைய நிலைமை நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டிய, ரெண்டு பிள்ளையை நிர்வாணப்படுத்தி தம்பிள் சோச்சு தலையிலே அடித்து அந்த பிள்ளைங்களை கொன்று போட்டு விட்டு காவல்துறை வீட்டுக்கு நுழைகிற பொழுது அவங்களை விட மாட்டேன்றாங்க, நீங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே வராதிங்க, என் பிள்ளைங்க ரெண்டு பேரும் உயிர்த்தில் போகிறாங்க, உயிர்த்தில் போனால் உயிராக வரப்போகிறாங்க, எங்கள் குடும்பம் வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை காணப்போகிறீங்க, தடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னதாக இப்போ சமீபமாக ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வு. இது வந்து மாற்று சமய மக்களுடைய குடும்பத்தில் நடந்துச்சு அப்படின்றத வெளியில் வந்ததுனால சொல்கிறேன், இது செய்தியாக வந்துச்சு. எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கி கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பங்களும் இப்படி இருக்கிறது. மூடத்தனமான நம்பிக்கைகளில் குழந்தைகள் மீது காட்ட வேண்டிய அக்கறையில் நம்ம எவ்வளவோ தொய்வடைந்த நிலையில் இருக்கிறோம் அப்படின்றத தயவு செஞ்சு பெற்றோர்கள் இந்த நாளில் அன்னாள் சுவைக்கினுடைய விழாவை கொண்டாடுகிற அந்த நாளில் நீங்கள் கொஞ்சம் மறுபரிசீலனை செய்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இன்றைக்கு அன்னை மரியாவுக்கு ஏகப்பட்ட பக்தர்கள் இருக்கிறாங்க, சீடத்திற்காக சீடர்கள் இருக்கிறாங்க, அன்னை மரியாவை மானசீகமாய் தாயாக ஏற்றுக்கொண்ட எல்லாரும் நாம் இருக்கிறோம். ஆனால் அந்த அன்னையிடம் இருக்கிற அந்த குணங்களுக்கு காரணம் என்ன என்பதை நாம் இன்றைக்கி நினச்சி பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி மரியாவிடம் இருக்கிற அந்த கடவுளுடைய திருவுளத்தை கண்டுகொள்ளக்கூடிய ஒரு குணம், கடவுளுடைய திருவுளத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு குணநலம், இதெல்லாம் இன்றைக்கி நம்மகிட்ட இல்லையே அப்படின்னா என்ன அர்த்தம், தாய் தப்பனுடைய வளர்ச்சியில் எங்கோ ஒரு சின்ன நெருடல் இருக்கிறது என்று தான் நினைக்கிறேன். மற்றவர்களுக்கு அன்பு காட்டுறது, மற்றவர்களுக்கு அன்பு காட்டுவது, இன்றைக்கி அன்பற்ற சமூகமாக இந்த சமூகம் வளர்ந்து போச்சு, தன்மயப்படுத்திய ஒரு சமூகம், தான் தனது என்று இந்த உலகம் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அன்னை மரியாதம் இருந்த அந்த குணம் இல்லையே, அன்னை மரியாதம் அந்த குணம் இருக்கிறது. தான் கருவுற்றிருக்கிற அதே நிலையில் தன்னை போன்று மற்றொரு ஒரு பெண் ஒருத்தி அந்த முதிர்ந்த வயதில் கருவுற்றிருக்கிறாள் என்கிற செய்தியை கேள்விப்பட்டவுடன் நடந்தே போய் அங்கு அந்த தாயை சந்தித்து விட்டு வந்ததாக அவருடைய வரலாற்றிலும் விவிலியத்தில் நாம் வாசிக்கிறோம் அல்லவா. இன்றைக்கி அந்த குணம் இல்லையே, இன்றைக்கி அந்த குணம் இல்லையே. அப்படின்னா என்ன அர்த்தம், பெற்றோர்கள் பிள்ளைகளை வளர்ப்பதை ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் அது நமக்கு தெரிய மாட்டேன். குழந்தை வளர்ப்பது என்பது ஒரு கலை, சமையல் எப்படி ஒரு கலையோ ஆடல் ஒரு கலையோ பாடல் ஒரு கலையோ அதுபோல குழந்தை வளர்ப்பதும் ஒரு கலை. அந்த கலையில் பெற்றோர்கள் நீங்கள் உங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அன்னாள் சுவைக்கின் விழாவை கொண்டாடுகிற இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற ஒரு அழைப்பாக நான் பார்க்கிறேன். செப்டம்பர் மாதம் 12 தேதி என்று நினைக்கிறேன் அன்னைக்கு தான் தாத்தா பாட்டி தினம் என்று கொண்டாடுவாங்க. ஆனால் இன்றைக்கி கத்தோலிக்க திருச்சபை பொறுத்தளவு நமக்கு இது தாத்தா பாட்டி தினம். அதனால் இன்றைக்கி பேரப்பிள்ளைகள்னா வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா உங்கள் தாத்தா பாட்டிகள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. இன்றைக்கி நிறைய பேர் வீட்டில் இருக்கிற மூத்த குடிகளை மதிக்கிறதே இல்லை, பெரியவங்க சொல்கிறத நாம் கேட்குறதே இல்லை. அந்த காலங்களெல்லாம் கல்வி அவ்வளோ தூரம் வளராத சூழ்நிலையில், டெக்னாலஜி வளராமல், இன்றைக்கி இருக்கிற சோஷியல் மீடியாலாம் பெரிய டெவலப்மெண்ட் அடையாத நாட்கள்லாம் எப்படி நம்ம பிள்ளைகளுக்கு ஞான உபதேசம் சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா, தாத்தா பாட்டி சொல்லி கொடுத்த கதைகளில் தான் ஞான உபதேசமே வளர்க்கப்பட்டது. அவர்கள் மூலமாக தான் விசுவாசம் ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட்டது. இன்றைக்கி பெரியவங்களுக்கு குடும்பங்களில் பிள்ளைகள் பெரிய அளவில் காது கொடுத்து கேட்குறதே இல்லை. அவங்கள ஏதோ ஒரு சுமையாக பார்க்குது, அல்லது கல்லறைக்கு போக வேண்டியால் கடைசி நாளில் வீட்டை காத்துக்கிட்டு கிடக்குது அப்படின்னு ரொம்ப கொச்சையான வார்த்தைகளில், ஏதோ ஒரு வேண்டாத விருந்தாளி போல் இன்றைக்கி என்ன செய்கிறாங்கன்னா தாத்தா பாட்டியெல்லாம் நினைக்கிறாங்க. டு பி ஹானஸ்ட், ஐ ஆம் டெல்லிங், எனக்கெல்லாம் தாத்தா பாட்டி எங்கள் அப்பாவுடைய எனக்கு விவரம் ஒரு 5-6 வயசுக்குள்ளே நான் 4 பேரையுமே இழந்துட்டேன். யார், எங்கள் அப்பாவுடைய அப்பா அம்மா, எங்கள் அம்மாவுடைய அப்பா அம்மா, எல்லாரையுமே இழந்தாச்சு. அதனால் இந்த தாத்தா பாட்டி அன்பு அப்படின்னா நான் பெரிய அளவில் அனுபவித்ததில்லை. ஆனால் இன்றைக்கும் யாராவது தாத்தா பாட்டியோட சேர்ந்து நடந்து போகிறாங்கன்னா எனக்கு அந்த நினைவுகள்லாம் வரும். நமக்கு இந்த கொடுப்பனை ஆண்டர் கொடுக்கலையே, நீங்களாம் கொடுத்து வச்சோங்க. உங்கள் தாத்தா பாட்டியோட நீங்கள் இருக்கிறீங்க, உங்கள் வீட்டில் இருக்கிறாங்கன்னா நீங்கள் நினச்சிக்கோங்க, அவங்களும் மிகப்பெரிய ஆசீர்வாதம் உங்கள் வீட்டுக்கு. அன்னாள் சோக்கினுடைய விழாவை இந்த நாளில் கொண்டாடுற நீங்கள் உங்கள் தாத்தா பாட்டிய அன்பு பிள்ளைகளை நீங்கள் என்ன செய்யணும், மதிக்கணும், அவர்கள் சொல்வதை காது கொடுத்து கேட்கணும். ஏன்னா பெருசு பேசுது அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது. அவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் முத்தான வார்த்தைகள் தான். பல நேரங்களில் ஓட்டர் ரெக்கார்டு மாதிரி சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லுவாங்க. அவங்களுடைய இயலாமை, அதோடைய இயலாமை, அதை நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா அதில் ஒரு சுகம் இருக்குது. அதெல்லாம் அனுபவிச்சாதான் உங்களுக்கு தெரியும். அதை நீங்கள் பிள்ளைகள் நீங்கள் அதற்குள்ளாக கடந்து சொல்ல வேண்டும். பிள்ளைகளுடைய நல்ல ஒழுக்கத்தில் வளர வேண்டும் என்று சொன்னால், பிள்ளைகள் நல்ல ஒழுக்கத்தில் நீங்கள் வளர வேண்டும் என்று சொன்னால், உங்கள் பெற்றோரையும் அல்லது உங்களுடைய பெற்றோருடைய பெற்றோரையும் நீங்கள் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அண்ணாவுடைய விழாவை இன்றைக்கி நாம் கொண்டாடுறோம். ஒரு சில இடங்களில் சந்தன மாதா அப்படின்னு சொல்லியெல்லாம் இன்றைக்கி அண்ணாவுடைய விழாவை கொண்டாடுகிறார்கள். நிறைய பேருக்கு வந்து சந்தன மாதானா யாருன்னே தெரியாது, அது ஒரு மாதா அப்படின்னு நினச்சிக்கிட்டுலாம் இருக்கிறாங்க. சந்தன மாதா என்பது அண்ணாலைத்தான் குறிக்கிறது. ஆண்டவர் இயேசுவை பெற்றெடுத்த மரியாவை ஈன்றெடுத்த தாய் தான் சந்தன மாதா, அல்லது இந்த அண்ணாள் என்பதையெல்லாம் நீங்கள் உள்வாங்கி கொண்டு இன்றைய நாளில் இந்த மறையூருடைய மைய செய்தியாக நான் சொன்னேன். குழந்தை வளர்ப்பிலும் மூத்தோரை மதிப்பதிலும் நாம் கத்தோலிக்கர்கள் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதை ஒரு அன்பு வேண்டுகோளாக கொடுக்கிறேன். இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமேன். அன்பு சகோதரமே, நாம் எல்லோருமாக சேர்ந்து இணைந்து ஒப்பு கொடுக்கும் இந்த தியாக கல்வாரி பலியானது எல்லாமல் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள்.
ஆண்டவர், தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பழியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, நாங்கள் இறைப்பற்றோடு அளிக்கும் காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். ஆபிரகாமுக்கும் அவர் வழிபடவனுக்கும் நீர் வாக்களித்த ஆசியில் நாங்கள் பங்கு கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.